மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றியொனின் என்கிறார் திருவள்ளுவப் பெருந்தகை. உண்ணும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். உலகின் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் நம் மரபு சார்ந்த மருத்துவ முறை தனித்து இல்லாமல் நம் வாழ்வோடு பின்னி பிணைந்தது. அவ்வகையில் நம் மரபுசார் தமிழர் மருத்துவத்தினை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்ளுதல் அவசியமானதாகும். இன்றைய காலகட்டத்தில் மரபு சார்ந்த வாழ்க்கையை பற்றிய தேவையை அனைவரின் மனதிலும் விதைப்பதில் முதன்மையானவர் சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்கள். மருத்துவர் கு சிவராமன் அவர்களின் நேர்காணலில் பெற்ற தரவுகளின் அடிப்படையில் அமைகிறது இந்த நிகழ்ச்சி.
வினாவும் விடையாக என்ற கட்டமைப்பில் இந்நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம் அன்பர்களே. இந்நிகழ்ச்சிக்கான மாணவர் பங்கேற்பாளர்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் என்பதை விவரிக்கிறார் மாணவி சிந்து.
மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் தெரியுமா? தொடக்க காலத்தில் மனிதருக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது. பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றை உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராகும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள்.
நன்றி சிந்து அவர்களே. அடுத்ததாக சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம் ஆகியவற்றிற்கான தொடர்பை விவரிக்கிறார் மாணவி அபிநயா.
சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகளில் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா? இவற்றைக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தில் பல பகுதியில் சொல்லி கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களால் சாங்கியம், ஆசிவாக்கம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் 5 பூதங்களால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கினர். நோய்கள் இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள். அப்பொருட்கள் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்று உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமும் பாட்டி வைத்தியமும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாட்டு சார்ந்த மருத்துவமாகவும் விழித்திருக்கும்.
நன்றி அபிநயா அவர்களே. அடுத்ததாக உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பின்தங்கியதற்கான காரணத்தை விவரிக்கிறார் மாணவி வைஷாலி அவர்கள்.
உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன? நிறைய காரணங்களை சொல்லலாம். நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடனும் தத்துவங்களுடனும் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தார்த்தத்தின் கூறுகள் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன.
நன்றி வைஷாலி அவர்களே. அடுத்ததாக தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருகிறதா என்ற கேள்விக்கு விடையளிக்கிறார் மாணவி ஷமிரா அவர்கள்.
தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதே. ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீச்சி என்பதும் மிகப்பெரிய பட்டறிவியல் ஒரு பெரிய அறிவியல் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கின. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையில் சொல்லலாம். இவற்றை தீர்க்க வெறும் இரசாயன மருந்துகள் போதா? கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் இது சிறந்து மாற்றாக இருப்பது தெரிந்து வந்தது. இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுத்து வந்து கொண்டிருக்கிறது.
நன்றி மாணவி சமீரா அவர்களே. சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா, எல்லோருக்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதா என்பது குறித்து விவரிக்கிறார் மாணவர் ஆனந்த் அவர்கள்.
சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா, எல்லாருக்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதா? வேட்பாறு, தழைப்பாறு, மிஞ்சின கால், பற்ப செந்தூரம் பாறு என்றன சித்தர்கள். வேர், தழை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகத்தையும் பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது. 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேசியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வியலில் இருக்கிறார், என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார், என்ன மாதிரி என்ன போக்கூடியவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது.
நன்றி ஆனந்த் அவர்களே. அடுத்ததாக மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி விவரிக்கிறார் மாணவர் விஷ்ணு அவர்கள்.
மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி அறியலாமா? ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. அதற்கு காரணம், மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியேதான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். ஆனால் உணவு எப்படி பக்க விளைவுகள் தருவதில்லையோ அதே போல சித்த மருந்துகளும் பக்க விளைவை ஏற்படுத்துவதில்லை. இருந்த போதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவுகள் இருக்காது என்று பட்டியலிட்டுள்ளனர்.
நன்றி விஷ்ணு அவர்களே. அடுத்ததாக தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகள் பற்றி விவரிக்கிறார் மாணவி லேகாஸ்ரீ அவர்கள்.
தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்லலாம்? தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூளைக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நோய்க்கான சிகிச்சை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது, நோய் நாடி நோய் முதல் நாடு என்ற திருக்குறளின் படி நோய் மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோய் இல்லாத மனிதர் ஆக்குகிறது.
நன்றி லேகாஸ்ரீ அவர்களே. அடுத்ததாக, இன்றைக்கு நோய்கள் பெருக காரணம் என்ன, உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா என்பது குறித்து விவரிக்கிறார் மாணவி அதீத லட்சுமி அவர்கள்.
இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன? மனிதன் இயற்கை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம். மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம். தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும், எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்கள் ஆகும். நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நாம் அறிவியல் அறிவை, மேம்பட்ட அறிவை வளர்த்தோம். ஆனால் நுண்ணறிவை துளைத்துவிட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம். இவையே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணங்கள் ஆகும். உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா? மரபு சார்ந்த ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு தற்போது எந்த நோயும் இல்லாமல் நலமாக இருக்கிறார் என்றால் அவர் உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்துதான் ஆக வேண்டும். அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதும் மிகவும் மெழிவதும் நல்லவை அல்ல.
நன்றி அதீத்தலக்ஷ்மி அவர்களே. நிறைவாக பள்ளி குழந்தைகளுக்கு சித்த மருத்துவர் கு சிவராமன் கூறும் அறிவுரைகளை விவரிக்கிறார் மாணவி வைஷாலி அவர்கள்.
பள்ளி குழந்தைகளுக்கு கூறும் அறிவுரைகள் யாவை? நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும். விலையுயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள். எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடியாடி விளையாடுங்கள். இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்கள். அதிகாலையில் விழித்தெழுங்கள். உங்களை எந்த நோயும் அண்டாது.